மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையில் முன்னோடி.
ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்.
கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே.
அரசியல்
தலைவன் தம்பி உடையா கலைக்கு அஞ்சானுகளை
இலக்கிய புலவன்
உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு
என்றும் முதல்வன்
கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக.
பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு, பவர்ட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ்.
திரையில் பேச்சு மன்றம் முன்னிலும் வேகமாக பணியாற்றியது. அந்த ஒன்றரை மாதத்திற்குள்ளாகவே சில நல்ல பேச்சாளர்கள் தயாரானார்கள். பலதரப்பட்ட பொருள்களின் மீது விவாதம் நடத்தி பேச்சாற்றலை விளக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சிறைக்கு சென்றாலும் அது விடுகிறதா என்ன? நாமெல்லாம் மொழிப்பித்துக் கொண்டு அலைகிறோம் என்று அரசியல் எதிரிகள் குற்றம் சாட்டுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் உண்மை என்று ஒரு நாள் விவாதித்தோம். மொழிப்பற்றா பித்தா என்ற தலைப்பின் கீழ் தாய்க்கு குழந்தையை விட ஒரு சமுதாயத்துக்கு மொழி மிகவும் உயர்ந்தது. அந்த மொழி மீது பற்று வைக்காதவர் யாரே உளர்? பற்று கொண்டோர் பித்தர்களாக மாறுவது தவறு. அந்த பித்து ஏற்பட அடிப்படை எது? பற்றை அறுக்க முனைவதுதானே. அந்த வேலையை செய்வது யார்? ஒளியிலேனா பற்று வைக்கிறோம், அதை அறுத்து நம்மை பித்தர்களாக்குகிறார்கள். ஆகவே பித்து பிடிப்பது நம் தவறல்ல. அக்டோபர் முதல் நாள் ஆந்திர அரசு அமைகிறது. அதை துவக்கி வைக்க பண்டித நேரு அழைக்கப்பட்டிருக்கிறார். மொழி வழி மாகாணத்திற்காக ஆந்திராவில் கிளம்பிய 40 வருட கிளர்ச்சிக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. கட்சி மாறிய பிரகாசம் காங்கிரஸில் சேர்க்கப்படுகிறார். ஆந்திராவின் முதல் பிரதமர் ஆகிறார். ஆந்திர அரசு துவக்க நாளிலே மகிழ்ச்சி ஆரவாரத்துடனே தலைவர்கள் பேசுகிறார்கள். பிரதமர் நேரு பண்டிதர் பேசுகிறார். சென்னை முதல்வர் ராஜாஜி பேசுகிறார். ஆந்திர பிரகாசம் பேசுகிறார். ஆந்திர ராஜ்யத்தை துவக்கி வைத்துவிட்டு சென்னை, கோவை, மதுரை, மாமல்லபுரம், பவானி முதலிய இடங்களிலே சுற்றுப்பயணம் நடத்தினார் பண்டித நேரு. தமிழகத்தின் தலைவர்கள் சிறையிலே, 5000 அடக்குமுறைக்கு ஆளாயினர், பிணங்கள் விழுந்தன, சதி வழக்குகள் கிளம்பின. இந்த நிலைமையிலே கொதித்து போயிருந்த மக்கள் தங்கள் அதிருப்தியை காட்ட நேருவுக்கு எல்லா இடங்களிலும் கருப்பு கொடி காட்டினர். அவரது பொது வாழ்விலே அதுவரையில் காணாத எதிர்ப்பை அவர் கண்டார். கருப்பு கொடி காட்டுவது ஒரு வகை, நேருவுக்கும் தெரியாததல்ல. தமிழரை நான்சென்ஸ் என்று இருமுறை கண்டார். ஒருமுறை மன்னித்தோம் பெரிய மனிதர் என்பதற்காக மீண்டும் சொன்னார். மதுரையிலே நேருவுக்கு கருப்பு கொடி காட்டிய கிளர்ச்சியில் தோழர் முத்து மற்றும் பல தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சென்னையிலும் 30 மேல் கைதாயினர். சென்னையிலே கண்ணபிரான், பார்த்தசாரதி மற்றும் பலர் தடியடிக்கு ஆளாயினர். செங்கற்பட்டிலே அண்ணாமலை தலைமையிலே கருங்கொடி நிகழ்ச்சி வெற்றி கண்டது. நாள்தோறும் நமது தோழர்கள் சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருப்பதும், நாடெங்கும் கிளர்ச்சி தீ கொழிந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதும் தேனினும் இனிய செய்திகளாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தன. எல்லோரும் போய்விட்ட காரணத்தால் மிச்சமிருந்த 50 தோழர்களை ராமசுப்பையா அவர்கள் வசம் ஒப்படைத்து விட்டு நான் சிறிது ஓய்வு பெற்றேன். பேச்சு மன்றமும் கிடையாது. எதையாவது படிப்பது, எதையாவது எழுதுவது, மீதி நேரங்களில் வேப்ப மரத்தடி. அங்கே சத்தியும் நானும். எத்தனையோ இன்பக் கதைகளை அந்த வேப்ப மரம் கேட்டிருக்கிறது. பேச்சின் ஒலிக்கு மாத்திரம் சக்தி இருக்குமானால் அந்த வேப்ப மரம் இனிப்பு மரமாக மாறியிருக்கும். அவ்வளவு தித்திப்பான கதைகள். ஒரு நாள் நீண்டு உயர்ந்த மதிலுக்கு உள்ளே ஒரு சிறிய பந்து வந்து விழுந்தது. வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களின் கையில் இருந்து தப்பி அது எங்கள் கையில் சிக்கியது. உடனே ஒரு திட்டம் போட்டோம். ஒரு பழைய வேட்டியை கிழித்து வலை போல கட்டினோம். எங்கள் கைகளை பந்தடிக்கு மட்டையாக ஆக்கி கொண்டு தினந்தோறும் விளையாட ஆரம்பித்தோம். அந்த விளையாட்டுக்கு பந்தயமெல்லாம் கட்டுவது உண்டு. தோழர் வேணு தனக்கு வந்த கடலை உருண்டைகள் எல்லாம் பந்தயத்தில் இழந்து, துவரையை இழந்து, சோற்றையும் ஒரு நாள் இழந்து தரும மகாராஜன் போல நின்று கொண்டிருந்தார். தோழர் ராமசுப்பையா பந்து விளையாட்டில் என்னுடைய கட்சி. வருகிற பந்தை எல்லாம் சாமர்த்தியமாக அடித்து விடுவார். ஆனால் ஒரு குறை, பந்து வலையை தாண்டி அப்புறம் போகாது. அவ்வளவுதான், கஸ்தூரி சத்தியின் கட்சியிலே விளையாடுவார். பந்து தானாகவே போய் அவரது கையில் மோதி எங்களிடமே திரும்பி வரும் காட்சி அற்புதமாக இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுவார். அந்த விளையாட்டிலும் இடையே தொய்வு ஏற்பட்டு விட்டது. ஜெயில் ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு இம்மாதிரி வேலைகளை எல்லாம் எங்களை போன்ற பலசாலிகள் செய்யலாமா? எல்லோருக்கும் உடம்பு வலி, உட்கார முடியாது, நிற்க முடியாது. நான் ஊசியும் போட்டுக்கொண்டேன். பிறகு மீண்டும் ஆசை பிறந்தது விளையாட. ஆனால் விளையாட்டுக்கு விரைவில் முடிவு ஏற்பட்டு விட்டது.
கடுமையான உழைப்பு என்று நான் குறிப்பிட்டேன். அந்த கடுமையான உழைப்பு செய்வதற்கேற்ற உடல் வளம் ஒரு துளியும் கிடையாது. பேசுகிற பொழுது வீரம் சுட்டும், பேசி உட்கார்ந்தவுடனே வியர்வை சுட்டும், வீட்டுக்கு சென்றவுடனே மருந்து சுட்டுகள் உள்ளே செல்லும். 2 மணி நேரத்திற்கு பிறகு வீட்டில் உள்ளவர்கள் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டவர்களும் பொருளாய்கட்டையை தடவி கொள்பவர்களும் பெரியவர்களாக உள்ளவர்கள் தலையே தட்டிக் கொள்வார்களும். இப்படி போய் அலைவானேன், இப்படி வந்து அலறுவானேன், இப்படி போய் வேலை செய்வானேன், இங்கு வந்து இப்படி குடிப்பானேன் என்று கவலைப்பட்டுக் கொள்கின்றவர்களும் சுற்றுகள் இருக்கின்ற டாக்டர்கள் இது இந்த வியாதியாக இருக்குமா அந்த வியாதியாக இருக்குமா என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வதையும் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த கடும் உழைப்புக்கு ஏற்ற உடற்கட்டு அவரிடத்திலே இல்லை. அது எப்படி சொல்லி வைத்ததை போல தமிழ்நாட்டில் யாருக்கு நல்ல உடற்கட்டு இருக்கிறதோ தலைவர்களில் அவர்கள் தங்களுடைய உடற்கட்டை வேறுபட காரியத்திற்கு பயன்படுத்துகின்றார்களே தவிர இப்படிப்பட்ட காரியத்திற்கு பயன்படுத்தவில்லை.
கள்ளக்குடி பட்டாளத்தை நோக்கி விடுதலை வந்துவிட்டது. விடுதலைக்கு 2-3 நாட்களுக்கு முன்பிருந்து ராமசுப்பையா கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார். விடுதலை நாளும் வந்தது. அக்டோபர் 15 காலையிலே அவர்களும் எம்மை பிரிந்தார்கள். சிறைச்சாலையிலே அகப்படும் பூக்கொடை கொண்டு ஒரு மாலை சூட்டினார்கள். பிரிவுரை கூறினார்கள். கோவென கதறி அழுதார்கள். அவர்கள் வாய்விட்டு குழந்தை போல அழுத காட்சியை இப்போது நினைத்தாலும் கண் கலங்குகிறது. வேணும் போல பறந்து பணியாற்றிட யாரால் முடியும்? இனிமேல் ராமசுப்பையா போல் எண்ணெய் தேய்த்துவிட யார் ஓடி வருவார்கள்? கட்சி செய்திகளை கேட்டிட ஆர்வமுடன் அடிக்கடி வந்திட மலைக்கோட்டை ரத்தினம் போல யார் உள்ளர் இங்கே? எது கேட்டாலும் சிரித்துக் கொள்ளும் வெத்திராஜ். இப்படி ஒவ்வொருவரையும் பற்றி எண்ணினேன். என் பின்னே அணிவகுத்து வந்த கள்ளக்குடி படைவரிசை கண்ணீரை கொட்டியபடி நிற்பதையும் கண்டேன். நேசமுள்ள நண்பர்களே, மாசம் நிறைந்த தோழர்களே, என் ஆசை கண்மணிகளே என்றேன். அதற்கு மேல் பேச முடியவில்லை. போய் வருக என்று கையால் ஜாடை காட்டினேன். ராமசுப்பையா கட்டி கொண்டு கதறிவிட்டார். பிரிவு, பிரிவு! கட்டி காத்த குடும்ப பாசத்தில் குறுக்கிட்ட பிரிவு. அவர்களை எங்களிடமிருந்து விடுதலை என்னும் சொல் பிரித்து கொண்டு போய்விட்டது. இவ்வாறாக என் வாழ்க்கை குறிப்புகளில் அதிக இடத்தை பிடித்துக் கொண்ட நிகழ்ச்சிகளில் முக்கியமானவைகளான கள்ளக்குடி போராட்டம், சிறை வாழ்க்கை ஆகியவை பற்றி நான் தொடர்ந்து இதழ்களில் எழுதி கொண்டு வர நேரிட்டது. தால்மியாபுரம் பெயரை கள்ளக்குடி என மாற்றும் உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்து அதன் காரணமாக தமிழகமெங்கும் கள்ளக்குடி வெற்றி விழா நடைபெற்று கொண்டாடப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கிய தமிழரின் தன்மான போருக்கு வெற்றி கிடைத்து விட்டது. கழகத்தினரை பார்த்து அண்ணா அடிக்கடி கூறுவதுண்டு, என் முன்னால் லட்சக்கணக்கான மக்களை காட்டுகிறீர்கள், உயர உயர கொடிகளை ஏற்றி காட்டுகிறீர்கள், வான்முட்ட வாழ்த்து முழக்குகிறீர்கள், கோபுர உயரம் மாலைகள் குவிக்கிறீர்கள். இவைகளை மட்டும் நான் டெல்லிக்காரர்களிடம் காட்டினால் அவர்கள் இறங்கி வருவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? என் பின்னால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை நகராட்சி தலைவர்கள் என்று கணக்கல்லவா ஜனநாயகத்தில் தேவை என்கிறார்கள்?
மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிட முடிந்தது. அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருந்திருக்கிறது. அதே ஆற்றல் இந்நாட்டில் உள்ள ஏழ்மையையும் அறியாமையையும் வேதத்தையும் பிளவையும் போக்கிட பயன்பட வேண்டும் என்ற உணர்ச்சியையும் பெற வேண்டும். கொடியேற்றுபவர், கோலாகல விழா நடத்துபவர், விடுதலை வீரர்களை கொண்டாடுபவர், இவர்கள் மட்டும் போதுமா? அந்த லட்சியம் நிறைவேற உச்சி போல் அந்த கண்டும் சளைக்காமல் உழுது கொண்டிருக்கிறானே உழவர், அவனும் பல தொழில்களிலே ஈடுபட்டு பொருளை உற்பத்தி செய்கிறானே பாட்டாளி, அவனும் சிறார்க்கும் சிறுமியருக்கும் அறிவக்கண்களை திறந்து வைத்திடும் ஆசிரியர்கள் உள்ளனரே, அவர்களும் நலிவு நீக்கிட துண்டாற்றுகின்றனரே. மருத்துவத்துறையினர் அவர்களும் காட்டு வெள்ளத்தை அடக்கி நீர்வளம் கொண்டு நிலவளம் பெருக்கி ஊரமைத்து சீரமைத்து தருகின்றனரே. பொறியியல் துறையினர் அவர்களும் நாட்டு நிர்வாகத்திற்கான பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்றனரே. அலுவலர் அவர்களும் இவர்களின் திறமையிலும் செயலாக்கத்திலும் வெற்றியிலும் இருக்கிறது சுதந்திரத்தின் சோபிதம், விடுதலையின் விளை. தனித்தனியே நமக்கு உள்ள விருப்பு வெறுப்பு உரிமை சலுகை இதுவெல்லாம் நாடு வாழ வேண்டும் என்ற பொதுக்கடமைக்கு துணை செய்வதாக அமைய வேண்டும். நமது முறைகள் அவ்விதம் இருந்திட வேண்டும். நாடு வாழ நம்முடைய உழைப்பும் தேவை என்ற உணர்வு எல்லோருக்கும் எழ வேண்டும். இவனால் என்ன ஆகும், இவனோ இதற்கு ஏற்றவன், இவனுக்கு ஏது அந்த ஆற்றல் என்று மறந்தும் எவரை பற்றியும் எண்ணிடலாகாது. அந்த எண்ணம் நாட்டு வாழ்வுக்கே ஊறு செய்திடும்.
இப்படி அண்ணா குறிப்பிட்டது எவ்வளவு உண்மை என்பதற்கு கழகம் ஆட்சிபடம் ஏறிய பிறகு பெற்ற வெற்றிகளே தக்க சான்றுகளாகும். 1953 கள்ளக்குடி என்ற தமிழ் பெயருக்காக போராடி பலர் சிறை புகுந்து பலர் அடக்குமுறைகளை ஏற்று சிலர் உயிரிழந்து அதன் பிறகு 1967 கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 3 ஆண்டு காலம் டெல்லியை இடைவிடாமல் வற்புறுத்தி இறுதியில் வெற்றி கனியை பெற்றிருக்கிறோம். 1953 நவம்பர் 21 திருச்சி சிறையில் இருந்து நானும் முல்லை சக்தி, கஸ்தூரி, குமாரவேல், குழந்தைவேல் ஆகியோரும் விடுதலை பெற்றோம். சிறைவாசலில் தலைமை கழக பொறுப்பாளர் திரு ஏ கோவிந்தசாமி அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்றார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்னை கட்டி தழுவி கண்ணீர் மல்கிட வரவேற்றார். அன்று எங்களுக்கு பாராட்டு விழா கூட்டம் நடத்த திருச்சி டவுன்ஹால் மைதானத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. தென்னூர் பகுதியில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மறுநாள் திருவாரூரில் பாராட்டு விழா கூட்டம் நடைபெற்றது. நவம்பர் 29 சென்னையில் வரவேற்பு. அப்போது சென்னை மாவட்ட கழகச் செயலாளர் தோழர் கண்ணபிரான் எங்களை வரவேற்க மகத்தான ஏற்பாடுகளை செய்திருந்தார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலிலிருந்து இறங்க முடியாத அளவுக்கு மக்கள் குழுமியிருந்தனர். வண்டியிலிருந்து கீழே இறங்கியதுதான் தெரியும். எத்தனையோ பேரின் தோள் மீது பந்து போல உருண்டு கொண்டே இருந்தேன். வாழ்த்து முழங்கியவார் என்னை கசக்கி எறியும் கூட்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக மதுரை முத்து பட்டபாடு கொஞ்சமல்ல. பிறகு அங்கிருந்து பெரியதோர் ஊர்வலம் புறப்பட்டது. அண்ணா சாலை வழியாக அந்த ஊர்வலம் வந்தபோது போக வழி இல்லாமல் ஒரு பிரபல அமெரிக்கரின் கார் தடைப்பட்டு நின்றுவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எம் ஊர்வலத்தை கண்டு அது பற்றி விசாரித்து அறிந்தவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார், அவர்தான் நிக்சன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்குடி களம் சென்று சிறை மீண்டு வந்த நான் இன்று கள்ளக்குடி வெற்றி கண்டு மகிழும் வகையில் தமிழகத்தின் முதல்வனாக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழகத்தின் இந்த ஜனநாயக ஒளியை வழங்கியவர் அண்ணா என்பதில் ஐயமுண்டோ? அந்த மக்கள் தலைவன் தெற்கு பகுதியில் தொடங்கிய அமைதியான புரட்சியை யார்தான் மறக்க இயலும்?
ஐயா பெரியாருக்கு 95.5. இதைவிட வேகமாக இந்த விஷயத்தை புட்டு வைத்த ஐயா பெரியாருக்கு 95. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என கல்லறைக்கு போகும்வரை கர்ச்சித்த பெரியாருக்கு 95. கட்டி தங்கமாய் பகுத்தறிவு கருத்தை தந்தார் அவர். அதை பெட்டியில் வைத்து பூட்டாமல் அணிமணி செய்து தமிழருக்கு சூட்டியவர் அண்ணா. கட்டி தங்கமாய் பகுத்தறிவு கருத்தை தந்தார் அவர். அதை பெட்டியில் வைத்து பூட்டாமல் அணிமணி செய்து தமிழருக்கு சூட்டியவர் அண்ணா. கசப்பு மருந்து, உயிர் காக்கும் மருந்து என சுயமரியாதை சூரணம் தயாரித்தவர் பெரியார். கசப்பு மருந்து, உயிர் காக்கும் மருந்து என சுயமரியாதை சூரணம் தயாரித்தவர் பெரியார். அதை கனியிட கலந்து தமிழ் தேரில் தோய்த்து பிணியகல தந்தவர் அண்ணா.
சிறையிலேயே கைதிகளின் அவல நிலைமைகளை எண்ணிடும் போதில் எப்போதாவது அவர்களுக்கு சில நலன்களை புரிந்திட நம்மால் இயலுமா என நான் சிந்திப்பது உண்டு. ஆனால் கழகம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றிடும் நன்னால் ஒரு நாள் வரும் என்றோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ அல்லது நானோ முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்வோம் என்றோ நான் அப்போது எண்ணி பார்த்ததில்லை. 1967 கழகம் மக்களின் பேராதரவோடு ஆட்சி கட்டிலில் அமர்த்தப்பட்டவுடன் முன்னாள் கைதிகளான எங்கள் மனதில் நம்மால் முடிந்த அளவு சிறைச்சாலைகளை சீர்திருத்த வேண்டும் என்று பேரார்வம் உண்டெழுந்தது. அந்த 5-6 ஆண்டுகளில் சில குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்துள்ளோம். அண்ணா சில நேரங்களில் என்னிடம் கோபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கோபத்தின் காரணமாக வாரக்கணக்கில், ஏன் மாதக்கணக்கிலே கூட என்னிடம் சரியாக பேசாமல் இருந்திருக்கிறார். அந்த கோபமும் வருத்தமும் நான் கட்சி வேலைகளை சரியாக கவனிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ அல்ல. கழகம் நடத்துகிற போராட்டங்களில் தீவிரம் காட்டப்பட வேண்டும் என்பதிலும், போர் முறைகளை எந்த வகையில் வகுக்கப்பட வேண்டும் என்பதிலும் அண்ணா அவர்களின் கருத்துக்கு எதிரான கருத்துக்களை நான் சொல்ல நேரிடுவதை ஒட்டித்தான் அவருடைய செல்ல கோபத்திற்கு நான் ஆளாகி விடுவேன். அவர் என் மேல் ஆத்திரமுறுகிற எந்த நேரத்திலும் என்னிடம் வைத்திருந்த அன்பில் அணு அளவையும் அவர் குறைத்துக் கொண்டது கிடையாது.
என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் என்னுடைய கழகத்திலே நிரம்ப இருக்கிறார்கள். அதிலே முற்றும் அறிந்தவர்கள் என்று நான் குறிப்பிட்டுக் கொள்ளத்தக்கவர்களில் கருணாநிதிக்கு மிக சிறந்த உடவு. நான் கவலையோடு இருக்கிறேன் என்றால் அதை முதன் முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதிதான். நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அதை முதன் முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதிதான். நான் கோபமாக இருப்பது தெரியாமல் என்னிடத்திலே எதையாவது பேசி நான் கோபமாக 4 வார்த்தைகள் சொன்ன பிறகு அண்ணா கோபமாக இருக்கிறார் என்று சொல்லுபவர் நம்முடைய நாவலர். சாதாரணமான விஷயம் தான் கேட்டேன், வேற என்ன எனக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறீர்களா என்று கேட்டேன். அதெல்லாம் இப்பொழுது கேட்காது என்று கோபித்துக் கொண்டு சொன்னார். நான் திருச்சிராப்பள்ளிதான், அவர் கோபமாக இருக்கிற வேலைக்கு போனேன் என்று நாவலர் சொல்லுவார். கருணாநிதி கழகத்தோழர் மட்டுமல்ல, ரெண்டு சின்னபடி கலை உலகத்தில் உள்ளவர் ஆகியனாலே வருகிற பொழுதே வாடகை அடிக்கும். இன்றைக்கு கோபமாக இருப்பார் போல இருக்கிறது என்றால் முதலிலே எதனாலே நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது யாரிடத்திலே கோபமாக இருக்கிறேன் என்ற ரெண்டையும் கண்டறிந்து அதற்கு தகுந்தபடி பேச்சு எழுப்பி என்னுடைய கோபத்தையும் கொஞ்சம் குறைத்துவிட்டு நான் எதிரே கோபித்துக் கொள்கிறேனோ அதிலேயே தனக்கு கோபம் இருப்பதாக என்று நம்பும்படி சொல்லிவிட்டு போவார். என்னை நம்பும்படிதான் சொல்லிவிட்டு போவார் என்று சொன்னேனே தவிர நாங்கள் நம்பிவிட்டேன். ஏனென்றால் கருணாநிதிக்கு முன்னாலே கலையில எனக்கு தொடர்பு உடையது என்று எனக்கு வந்த வாடகைகள் எல்லாம் கொஞ்சம் தெரியும்.
கள்ளக்குடி போராட்டத்தில் தாழ்மியாபுரம் பெயர் பலகையின் மீது கள்ளக்குடி என்று அச்சடிக்கப்பட்ட தாளை ஒட்டிவிட்டு திரும்ப வேண்டும் என்றும், ரயில் நிறுத்த போராட்டத்தில் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்த வேண்டும் என்றும் தான் அண்ணா அவர்கள் திட்டம் தீட்டி தந்தார்கள். ஆனால் கள்ளக்குடி என்ற தாளை நான் ஒட்டியதும் போலீசார் என்னை கைது செய்யாமல் அலட்சியப்படுத்தியதை நான் உணர்ந்தவுடன் புகை வண்டியின் முன்னால் படுப்பது என்ற திட்டத்தினை அந்த இடத்திலேயே நான் வகுத்தேன். அதற்கேற்ப தொண்டர்களும் என்னை பின்பற்றினார்கள். அதன் காரணமாக நடந்த துப்பாக்கி பிரயோகம், அதில் இழந்த 2 உயிர்கள் தொடர்பாக எனக்கும் தோழர்களுக்கும் கிடைத்த 6 சிறைவாசம், இவைகளெல்லாம் அண்ணா அவர்களின் உள்ளத்தை உருக்கின. என்றாலும் நான் திடீரென்று கள்ளக்குடிக்களத்தில் தீவிரமான ஒரு திட்டத்தினை வகுத்துக் கொண்டு அறப்போர் நடத்தியதை அவர் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாகவே சொல்லி என்னிடம் கோபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அண்ணாவின் கோபத்தை பயன்படுத்தி அண்ணாவிடமிருந்து என்னை பிரித்து விடுவதற்கு கழகத்திலே சில முக்கியமானவர்கள் இதுதான் சமயம் என்று முயன்று பார்த்தார்கள். அண்ணா என்னை கோபித்துக் கொண்டது இதற்கு மேலும் நான் தீவிரமாக போய்விடக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தானே தவிர, அப்பொழுது தீவிரமாக போனதற்காக அல்ல என்பதையும், கழகத்தில் தீவிரவாதிகள் மீது அவர் உள்ளூரை எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தார் என்பதையும் அறிய மாட்டாதவர்கள் அண்ணாவிற்கும் எனக்கும் இடையே பகை வளர்க்கும் மேற்பாட்டில் சில நாட்கள் வெற்றி வீரர்களாக திகழ்ந்து 4 அவர்களாகவே வீழ்ந்து விட்டார்கள். ஒரு தலைவனுக்கும் அந்த தலைவனது 6 தொண்டனுக்கும் இடையில் கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். எங்கள் உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டால் அந்த வித்தியாசங்களை பயன்படுத்தி எங்களுடைய விரோதத்தை வளர்க்க எந்த வித்தகர்களாலும் முடியாது. கருத்து மாறுபாடுகள் ஒரு கட்சியின் நலனை முன்னிட்டு இருந்திட வேண்டும். அந்த கட்சியை வளர்ப்பது எப்படி என்ற பொதுநலத்தின் அடிப்படையில் அமைந்திட வேண்டும். கட்சிக்கு நாம் என்ன செய்தோம், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியின் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் எழுவது இயற்கை, அனுமதிக்கக்கூடியது. அதன் காரணமாக பிளவுகள் என்றுமே எழாது. ஆனால் கட்சி தனக்கு என்ன செய்தது, தனக்கு கட்சி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற தன்னல அடிப்படையில் எழுகின்ற கருத்து வேறுபாடு அனுமதிக்கத்தக்கதும் அல்ல, அது கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படக்கூடியதும் அல்ல. கழகம் தொடங்கியவுடன் நடந்த மாவட்ட மாநாடுகளில் கோவில்பட்டியில் நிகழ்ந்த நெல்லை மாவட்ட மாநாடு குறிப்பிடத்தக்க ஒரு மாநாடாகும். அந்த மாநாட்டில் தலைமையேற்கும் பணி எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மாநாட்டு தலைவர் என்ற முறையில் கழகத்தின் அமைப்புகள் சிற்றூர் கிளை, நகரக்கிளை, வட்டக்கிளை, மாவட்ட கிளை, தலைமை கழகம் என்கிற அளவிலே பரவலாக்கப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு அமைப்புக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்றும், தலைமை கழகத்தின் தாக்கீதுகள் பிறப்பிக்கப்பட்ட உடனேயே அவைகள் சிற்றூர் கிளைகளுக்கு சென்றடைகிற அளவிற்கு எல்லா மட்டத்திலும் உள்ள அமைப்புகளுக்கிடையே ஒரு சங்கிலி தொடர்பு இருக்க வேண்டும் என்றும், அத்தகைய நிலையை இன்னும் நாம் உருவாக்காமல் இருப்பது வருந்தத்தக்கது என்றும் குறிப்பிட்டேன். அத்துடன் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதன் அடையாளமாக கழகம் போராட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் எடுத்துச் சொன்னேன். மாநாட்டில் இறுதியாக பேசிய அண்ணா அவர்கள் என்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்ட குறைபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டவாறு போராட்ட திட்டங்களை அந்த மாநாட்டிலேயே வெளியிட்டார். அண்ணா பேசி முடித்த பிறகு யாரும் பேசுவது இல்லை என்றாலும் மாநாட்டினரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அண்ணாவின் உரைக்கு பிறகு சில நிமிடங்கள் தலைமை முடிவுரையை பேசினேன். அப்போது நான் குறிப்பிட்டது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது பசுமையாக. சர்வாதிகார தலைவன் ஒருவனின் தலைமையிலே நான் இருந்திருந்தால் தலைவரே திட்டம் கொடுங்கள் என்று கேட்கும் போது, நேற்று வந்தவன் இன்று வந்தவன் எல்லாம் திட்டம் கேட்பதா என்று அந்த சர்வாதிகார தலைவர் கேட்டிருப்பார். ஆனால் நமது அண்ணா ஜனநாயகத்தின் காவலர், ஆகவேதான் நான் கேட்ட போராட்ட திட்டத்தினை ஏற்றுக்கொண்டார். இதை நான் பேசி முடித்ததும் மாநாட்டினர் பெருத்த கையொலி செய்து எனக்கு பாராட்டு தெரிவித்தனர். அதற்கு பிறகு சென்னையிலே நடந்த முதல் மாநில மாநாட்டிற்காக மதுரையிலே நடந்த பொதுக்குழுவில் மாநாட்டு திறப்பாளர் யார் என்ற பிரச்சனை வந்தபோது அண்ணாவின் கருத்துப்படி கே கே நீலவேங்கம் தான் திறந்து வைத்தார். இதற்கு முன்பு நாகர்கோவிலில் நடைபெற்ற குமரி மாவட்ட மாநாட்டில் அந்த மாநாட்டை நடத்தியவர்களில் சிலர் அப்பொழுது கழகத்தின் கலைமணியாயிருந்த கலைவாணர் NSK அவர்கள் மாநாட்டு பந்தலுக்குள் நுழைவதற்கே அனுமதி தர மறுத்து விட்டார்கள். தான் பிறந்த நாகர்கோவிலில் நடைபெறும் மாநாட்டிற்கு தனக்கே அனுமதி இல்லையா என்று ஏங்கிய கலைவாணர் என்னிடமும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களிடமும் கண்ணீர் விட்டு அழுதார். அப்படி கலைவாணரை தடுக்கின்ற துணிவு அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அண்ணாவுக்கும் கலைவாணருக்கும் இடையே கடுமையான அபிப்பிராய பேதம் இருப்பதாக கழக புல்லுருவிகளின் தலைவர் ஒரு கதை கட்டிவிட்டார். இருவருக்கும் இடையே அவர் கலகம் செய்யவும் முயற்சி செய்தார். அந்த காலத்தில் கலைவாணர் சற்று மயங்கினாலும் அண்ணா அவர்கள் மிக விழிப்புடன் இருந்து கலைவாணருக்கும் தமக்கும் பகை ஏதும் வராமல் தடுத்துக் கொண்டார். சென்னையில் மாநில மாநாட்டிற்காக வேலைகள் இரவும் பகலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்ணாவும் நாங்களும் இரவு பகல் எல்லாம் மாநாட்டு பந்தலிலேயே அமர்ந்து மாநாட்டு ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு 11 மணி இருக்கும். பந்தலில் பரப்புவதற்காக கொட்டப்பட்டிருந்த மணல் மேட்டில் அண்ணா அவர்களும் நானும் வேறு சில நண்பர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் கலைவாணரின் நிலையையும் நினைப்பையும் அண்ணாவிடத்திலே எடுத்து கூறி அவர் சில தோழர்களின் நடவடிக்கைகளால் மனம் புண்ணடைந்து ஒதுங்கி இருப்பதையும் குறிப்பிட்டு அவரை சென்னை மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்ற கருத்தினை அறிவித்தேன். உடனடியாக அண்ணா அவர்கள் என்னை பார்த்து, நீ இப்போதே சென்று அவரை இங்கு அழைத்து வா என்றார்கள். நான் உடனடியாக கலைவாணர் இல்லம் வந்து அண்ணா அழைப்பதாக சொன்னதுதான் தாமதம். கலைவாணர் அருவி போல கண்களில் நீரை பொழிந்து கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்தார். SIA தேடலில் மாநாட்டு பந்தலுக்கு அருகே அண்ணா அமர்ந்திருந்த மணல் மேட்டில் கலைவாணர் ஏறி வந்து அண்ணாவை கட்டிக்கொண்ட காட்சியும் அண்ணா தழுதழுத்த குரலில் அவரை வரவேற்ற காட்சியும் என்றும் மறக்க முடியாததாகும். என்ன அண்ணா, இந்த மாநாட்டில் நான் கிடையாதா? இது கலைவாணரின் கேள்வி. மாநாடு உங்கள் வில்லுப்பாட்டோடு தானே துவங்குகிறது. இது அண்ணாவின் பதில். கலைவாணரும் அண்ணாவும் கட்டி தழுவியதை காண செய்யிக்காத கழகக்காரர்கள் அதை விட்டு மெல்ல நகர்ந்தனர். ஏற்கனவே அவர்களுக்கு என் மீது இருந்த எரிச்சல் மேலும் 1000 மடங்கு அதிகமாயிற்று. எரிச்சல்காரர்கள், நொந்து போனவர்கள், எதையும் கட்சிக்கு என்று செய்யாமல் தமக்கு எந்த இடம் என்பதில் மட்டும் அக்கறை காட்டுபவர்கள். எந்த பெரிய கட்சியினுடைய பலத்தையும் குலைக்கிற அளவுக்கு அதன் தலைவர்களிடையே பிளவு உண்டாக்குவதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அதை புரிந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சியை பெரிதாக எண்ணுபவர்கள் இடையிலே இருந்து அந்த தலைவர்களுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்குவதில் விழிப்போடு முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கப்பட்ட முயற்சியின் காரணமாகத்தான் அரசியல் தலைவர் அண்ணா அவர்களுக்கும் கலைத்தலைவர் கலைவாணர் அவர்களுக்கும் இடையே பகை மூட்டை எண்ணியவர்களின் வஞ்சக கோட்டை தூள் தூளாக ஆயிற்று. அண்ணா ஒரு முறை ஒரு எழுத்தாளர் நண்பரை பார்த்து சொன்னார், மாற்றாருக்கு எரிச்சல் உண்டாகும் என்று எண்ணிக்கொண்டு நீ எழுதுகிறாய், அவர்களுக்கு எரிச்சல் வருகிறதோ இல்லையோ நீ எரிச்சலை வரவழைத்துக் கொண்டு எழுதுகிறாய், இந்த எரிச்சல் மாற்றாரை அழிப்பதற்கு பதிலாக உன்னையே வீழ்த்திவிடும். இப்படி எரிச்சல்காரர்களின் கழகப்பணி இந்த விதமாக ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருந்த போது கழகத்தினை கட்டி காக்க வேண்டும் என்று எண்ணிய கடமை வீரர்களின் பணி இன்னொரு பக்கத்தில் கண்ணியம் தவறாமல் கட்டுப்பாடு குலையாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
நான் தான் உணர முடியும், உணர்ந்திருக்கிறேன். நான் அவருக்கு தனியாக சொல்லிக் கொள்ளுகிறேன், அந்த உணர்வை நான் வேலுக்கிறத்தை எதிராக ஆக்க மாட்டேன். நிச்சயமாக அதை விதைத்து நீரவாட்சி நாற்றாக விளைத்து பக்குவப்பட்டு பயிராக ஆக்கி நெல்மணிகளை உணவுக்கு பயன்படக்கூடிய அரிசியாக ஆக்கக்கூடிய அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாவினுடைய தம்பிகள், கருணாநிதியினுடைய நண்பர்கள், இங்கே குடினோம், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டோம் என்ற அந்த உறுதியை, அந்த உறுதியான ஒற்றுமை முழக்கத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறி அதற்கான வழிவகைகளை காண்போம்.